உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சரி, நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்களா? எப்படி பேப்பர் படிப்பீங்க? நாம் எல்லோரும் காலையில் பொதுவாக பேப்பரை அவசர அவசரமாக படிப்போம். நமக்கு பக்கத்தில் உள்ள இல்லைன்னா நமக்கு தொடர்பான செய்திகளை மட்டுமே கூர்ந்து படிப்போம். அதை வந்து கொஞ்ச நாள் ஞாபகத்துலேயும் வச்சுருப்போம். சில பேர் பேப்பரை படிக்கணுன்னே படிப்பாங்க, சிலர் கொஞ்சம் கூர்ந்து அதில் உள்ள விஷயங்களை ஞாபகத்தில் தங்குற மாதிரி படிப்பாங்க. சில பேர் தான் தான் படித்ததை மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பாங்க. அதாவது தனக்கு பிடித்த சமுதாயத்திற்கு தேவையான செய்திகளை பகிர்ந்து கொள்ள நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் படித்ததில் பிடித்தது. இதோ உங்களுக்காக
இந்த சமுதாய வானொலியில் இந்த படித்ததில் பிடித்தவை நிகழ்ச்சியில் நான் வந்து இந்த போன வாரம் ஒரு செய்தித்தாளில் படித்தது எனக்கு ரொம்பவுமே பிடித்தமான விஷயம், எல்லாத்துக்கும் ரொம்ப பிரயோஜனப்படக்கூடிய ஒரு விஷயம். மன அழுத்தத்தை பற்றி பிரபல்யமான ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் மொத்த மக்கள் தொகையில் ஒரு 15 கோடி பேர் சர்க்கரை நோய் இருக்கான். 15 கோடி பேருக்கு 10 கோடி பேருக்கு உயர் இரத்த அழுத்த நோய் இருக்கிறது கணக்கு சொல்கிறார். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அழுத்தக்கூடிய பல்வேறு முக்கியமான நோய்களை பற்றி ஒரு கணக்கே சொல்கிறாங்க. சர்க்கரை நோய் வந்து 15 கோடி பேருக்கும், இந்த இரத்த அழுத்த நோய் பிபி 10 கோடி பேருக்கும் இருக்கிறதா சொல்கிறார். இந்த கல்லீரல் பிரச்சனையில் 3 கோடி பேரும், இந்த எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய இந்த எய்ட்ஸ் நோய்க்கு 1 கோடி பேரும் பாதிப்புக்குள்ளாயிருக்கான்னு ஒரு கணக்கு சொல்கிறார் முன்னாடி ஆரம்பத்தில் அந்த செய்தியில். இதை தவிர இந்த சாலை விபத்துக்களில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1.25 லட்சம் பேர் உயிரிழக்கின்றன. கோவை மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஆண்டுக்கு 320 பேர் சாலை விபத்துக்களால் உயிரிழக்கின்றனர் என்று சொல்லுகிறார் அந்த பிரபலமான மருத்துவர். இந்த மன அழுத்தத்துக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஆகிறதுக்கு இவர் சொல்லுகிற ஒரு காரணம் என்னென்னா, மன அழுத்தம் அதிகமாகும்போது, அதாவது பாதிக்கப்படும்போது மனிதனுக்கு உடலிலே நோய் ஏற்படுகிறது. அதுக்கு பொதுவாக ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்கிறார், பொதுவாகவே மனிதர்கள் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. நம்ம சாரு மாதிரி இருந்துக்கணும், கோபப்படக்கூடாது. பொதுவாகவே கோபத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கோபத்தினால் எதையுமே சாதிக்க முடியாது, அதெல்லாம் நான் 50 வயசுக்கு மேலே தான் தெரியும். கோபத்தினால் நாம் எதையுமே சாதிக்க முடியாது. எனவே மன அழுத்தம் இல்லாமல் நாம் எல்லாமே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மன அழுத்தம் காரணமாகத்தான் சர்க்கரை நோய், மாரடைப்பு, குடல் நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் நமக்கு வரலாம். அப்பா அம்மாவில் 2 பேர்த்தில் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய குழந்தைக்கும் சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்பட ஒரு 80% வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் சர்க்கரை நோய் பாதிப்பு வராமல் முன்கூட்டியே தடுக்க முடியும். அது எப்படிங்கிறதுனா, சின்ன வயசு முதலே இந்த உடற்பயிற்சி செய்வதன் மூலம் இந்த பாதிப்பில் இருந்து நாமே காத்துக்கொள்ள முடியும்னு சொல்கிறார். இந்த உடற்பயிற்சி, ஓடி விளையாட பார்ப்பாங்கிற மாதிரி சின்ன வயசுலேயே நாம் தொடர்ந்து ரெகுலராக அதை பண்ணிட்டு வந்தால் நல்லது. 2வது முக்கியமான விஷயம் இவர் சொல்கிறது, முறையற்ற உணவு பழக்கம், நினச்ச நேரத்துக்கு சாப்பிட்றது, நினச்சதை சாப்பிட்றது, இந்த மாதிரி இதெல்லாம் ஸோ முறையற்ற உணவு பழக்கம் மூலமாகவும் நோய் பாதிப்புக்கு ஆளாகும். பொதுவாகவே நாம் எல்லாமே மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து கொண்ட உணவுகளையே சாப்பிட்றோம். இவையெல்லாம் மனித உடலுக்கு அவசியமானவை தான். இருந்தாலுமே இவற்றை முறையாகவும் அளவாகவும் உட்கொள்வது தான் முறையான உணவு பழக்கம்னு இவர் சொல்கிறாரு. எனவே ஆரோக்கியத்துடன் வாழ மனிதர்கள் கற்றுக்கொண்டு அதை பின்பற்றி நடப்பதன் மூலம் நோய் பாதிப்புகளிலிருந்து காத்து கொள்ள முடியும் என்று நமக்கெல்லாம் ஒரு அப்பா மாதிரி ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. எனவே கோபப்படக்கூடாது, மன அழுத்தம் வரக்கூடாது. நம்ம அப்பா அம்மா சர்க்கரை நோய் இருந்தால் நமக்கு வரக்கூடிய பாதிப்பு இருக்கும், ஆனால் கொஞ்சம் முன்கூட்டியே அதை வந்து குறைத்து கொள்ள, அதை வந்து காத்து கொள்றதுக்கு என்னென்னா, சின்ன வயசு முதற்கொண்டே குழந்தைகள்லாம் கொஞ்சம் உடற்பயிற்சி செஞ்சு அவங்களுக்கு செய்வதன் மூலமாக இந்த பாதிப்பிலிருந்து காக்க முடியும். இதுதான் படித்ததில் பிடித்தவையினுடைய என்னுடைய பிடித்தமான செய்தி.
எல்லாருக்கும் நிறைய கதை தெரியுங்க. எல்லா அம்மாவும் பிள்ளைக்கு வந்து கதை சொல்லி சாப்பாடு ஊட்டியிருப்போம். இப்போ உங்களுக்காக நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு இளம் பெண் வந்து ஒரு ஒரு வீட்லேயும் கதவை தட்டி கையேந்தி யாசகம் கேட்டிருக்காங்க, தினமும் போய் கேட்டிருக்காங்க. ஆனால் தினமும் அந்த கதவுகள் வந்து திறந்ததே இல்லை. ஒரு பணக்காரர் வீட்டில் வந்து எவ்வளோ நாள் தொடர்ந்து உதவி கேட்டாலும் அவர் கதவே திறந்ததாகவே இல்லை. ஒரு நாள் அவருக்கு ரொம்ப கோபம் வந்து கதவை திறந்து வந்து தூன்னு துப்பிட்டு போயிட்டார், போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த இளம்பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வேணுங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஆனால் என்னுடைய நாட்டில் இருக்கிற பல பேர் வந்து பட்டினியாலையும் பிணியாலையும் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவணும், நீங்கள் உங்களால் முடியும், நீங்கள் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க யாசகம் கேட்குறதுங்கிறது வந்து அவங்க குறிக்கோள் இல்லை, ஆனால் அதை செஞ்சு கூட நம்மளுடைய குறிக்கோளில் வந்து உறுதியாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. அவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? மதர் தெரசா. அந்த மாதிரி அவங்க வந்து தியாகம் பண்ணுறதுலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அது வந்து உண்மையாக நினச்சிருக்காங்க, அது உண்மையாகவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. மற்றவங்களுக்காக நான் இப்படி ரெண்டு செஞ்சேன் பாரு, என்னை புகழ்வியா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு அவங்க செய்யலை. உண்மையாகவே வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது செஞ்சால் தான் சந்தோஷம் வருங்கிறத வந்து உணர்ந்து செஞ்சவங்க. நம்மளும் ட்ரை பண்ண முடிஞ்ச வரைக்கும்.
உங்களுக்கு நான்கு சுவையான பகுதிகளை பற்றி நான் சொல்ல வந்திருக்கேங்க. மனிதரில் நாவில் 3000 சுவை மூட்டுகள் உள்ளனவாம். திமிங்கலத்திற்கு ஒரு சில சுவை மூட்டுக்களே உள்ளன. பன்றிக்கு 5500 சுவை மூட்டுக்கள், பசுவுக்கு 35000 சுவை மூட்டுக்கள். மான் தான் சிறந்த கலைஞர், 60000 சுவை மூட்டுகள் கொண்டதுதான் மான். மீன்களுக்கு உடல் முழுவதும் சுவை மூட்டுக்கள் தான். வண்ணத்து பூச்சி சுவையை தனது கால்களால் அறிந்து கொள்கின்றது. பாம்புகளுக்கு ஊர்வனவும் வாயின் மேற்பரத்தில் அமைந்துள்ள சிறிய உறுப்பின் மூலம் சுவையறிகின்றன. சிவப்பு செய்திகள். செவ்வாய் கிரகத்திற்கு சிவப்பு கிரகம் என்ற பெயரும் உண்டு. வியட்நாமில் சிவப்பு நதி என்று ஒரு ஆறு உள்ளது. சிவப்பு புத்தகம் என்ற நூலை எழுதியவர் மாசேத்துங். செங்கடலுக்கு அருகில் சூயஸ் கால்வாய் உள்ளது. செஞ்சதுக்கம் மாஸ்கோவில் உள்ளது. காண்டாமிருகம் சிவப்பு நிற உயர்வை வெளிவிடும்.
இப்போ சமீபத்தில் நீங்கள்லாம் நிறைய ஒரு தமிழ் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தியை படிச்சிருப்பீங்க, விவசாயத்திலே சாதனை கல்லூரியிலே போதனைன்ட்டு. பூர்ணிமா அவங்க பேர், 31 வயசு, எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சுட்டு பிஹெச்டி ஆய்வினை தொடர்ந்து கொண்டு இருக்கும் இவர் தோட்டத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு விரிவுரையாளராக கல்லூரிக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு பாடமும் நடத்துகிறாங்க. ஸோ கல்லூரியில் பாடம் நடத்துறது முக்கியமான வேலை. அதே மாதிரி ஆர்வத்தோடு வீட்டுக்கு வந்த உடனே தோட்டத்துலேயும் விவசாயத்துலேயும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால தான் அவங்க பேர் இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்கு. அவங்கள போய் அவங்ககிட்ட பேசும்போது, இந்த கருவேப்பிலை பயிருக்கு இடையே நிற்கும் களைகளை பறிச்சுட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தா இவங்க வந்து காலேஜில் வந்து ஒரு விரிவுரையாளராக இருக்காங்கன்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப எளிமையாக எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்யக்கூடியவர் தான் பூர்ணிமா அவர்கள். கல்லூரியிலையும் இவருடைய மாணவர்களை கேட்டால் களைப்பில்லாமல் பாடம் கற்றுக் கொடுக்கிற ஒரு மிக நல்ல பேராசிரியர்னு இவரை பற்றி சொல்கிறாங்க. இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் வரும். ஒரு அழகான கிராமச்சூழல் நிறைந்த பண்ணை வீட்டில் இருக்காங்க. சுற்றிலுமே பசுமை நிறைந்த தோட்டம், அதில் செங்காம்பு, கருவேப்பிலை, முல்லை, மல்லிச்செடிகள் மற்றும் காய்கறிகள் என பூத்தும் காய்த்தும் தொங்கி கொண்டிருக்கிற ஒரு நல்ல காட்சியை நம்ம பார்க்கலாம். வீட்டில் விவசாயி, கல்லூரியில் விரிவுரையாளர், எப்படி இருக்கிறது உங்கள் அனுபவம் என்று அவரிடம் கேட்டு பார்த்தா அவங்க சொல்கிற மாதிரியே சொல்கிறேங்க. நான் கற்ற கல்வி கையளவு, கல்லாதது உலகளவு. பெண்கள் கல்வி கற்பது தன்னை அறிவுபூர்வமாக மாற்றி ஆதிக்கம் செலுத்துவதற்காக அல்ல. பெண்கல்வி என்பது தன்னையும் தன்னை சார்ந்த சமூகத்தையும் உயர்த்துவதற்காகத்தான். கல்வி கற்றுவிட்டால் நகர வாழ்க்கையும் நாகரிக வாழ்க்கையும் தான் நமக்கு தேவை என்று முடிவு செய்துவிடக்கூடாது. தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாம் சிகரத்தை நோக்கி சென்றாலும் கிராமத்தை நோக்கிய பசுமை எண்ணம் நம்மில் பதிந்திருக்க வேண்டும். அதனால தான் நான் காலேஜில் போயும் கல்வி போதித்து கொண்டிருக்கிறேன், என் மாமியாருடன் சேர்ந்து விவசாயத்தையும் செம்மையாக செய்கிறேன் என்று கூறும் பூர்ணிமா மாதிரி எல்லா பெண்களும் வர வேண்டும். இவர்கள்தான் ஒவ்வொரு கிராமத்திலையும் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிற பாரதி கண்ட புரட்சி பெண்கள். வாழ்க பூர்ணிமா.
நம்ம நாட்டில் பொதுவாக அலோபதி மருந்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குங்க. சித்த வைத்தியத்துலேயும் நிறையா மருந்துகள் இருக்குது. நம்மளுடைய சித்தர்களும் நிறையா சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம பேட்டர்னெல்லாம் வாங்கிக்காமல் மஞ்சள் கூட வந்து வெளிநாட்டுக்காரங்க பேட்டர்ன் வாங்கி வச்சுட்டாங்க. ஆனால் நம்மளுடைய பயிர் அது அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நம்ம கிச்சன்லேயே நிறையா மருந்துகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறையா பெண்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இப்போ ஒரு நெல்லிக்காய்ங்கிறத பற்றி நான் கொஞ்சம் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன். கொஞ்சம் பாருங்களேன், அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 நெல்லிக்காய் எடுத்து சாறு பிழிஞ்சு அதே அளவு எலுமிச்சம்பழம் சாறு கலந்து 2 ஸ்பூன் தேன் விட்டு சுடு தண்ணி கலந்து காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னு வைங்களேன், நோய்கள் எதுவுமே பக்கத்தில் வர்றதுக்கு பயந்துக்கும். இது வந்து மல்டி விட்டமின் டேப்லெட் நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள், அதுக்கு ஈக்குவலானது. அடுத்தது பித்த கிருகிருப்பு, மயக்கம், மன தடுமாற்றம், சோகை இவற்றுக்கெல்லாம் நெல்லிக்காய் வந்து ரொம்ப அருமருந்தாக பயன்பட்டுருக்கு. இதையும் நம்ம வந்து பயன்படுத்தி பார்க்க. குடல் தளர்ச்சிங்கிறது வந்து மக்களுக்கு நார்மலாக வர்றது தான். அது குடல் வந்து வலுவடையணும் அப்படின்னா 1 ounce நெல்லிக்காய் சாறு, 1/2 ounce தேன் கலந்து காலையில் குடிச்சிடணும். ஜீரண சக்தியும் இதனால் நல்லாயிருக்குங்க. அப்புறம் விக்கல்ங்கிறது வந்து எப்படி நிறுத்துறதுங்கிறதுக்கு நிறையா பேர் நிறையா தந்திரங்களை யூஸ் பண்ணுவாங்க. திடீர்னு குத்த வர மாதிரி, இல்லைன்னா வந்து கொஞ்ச நேரம் மூச்சை அடக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. இதில் நம்ம நெல்லிக்காய் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதுக்கும் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், விடாத விக்கல் வந்துகிட்டே இருந்ததுன்னா நெல்லிக்காய் சாரோட கொஞ்சம் அரிசி திப்பிளி பொடியை கலந்துட்டு அப்படியே சாப்பிட்ருங்க. அது வந்து விக்கல் வந்து டக்கு நின்றும். இதை வந்து எல்லாருமே நார்மலாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அப்புறம் நம்ம நரம்பு தளர்ச்சிங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த நரம்பு வந்து எக்கு மாதிரி நிற்க வைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயந்தாங்க. அது வந்து நெல்லிக்காய் சாரோட பசு நெய் இருக்குது இல்லைங்களா, அதை கலந்து காலையில் வந்து சாப்பிட்றதுங்க. இதை வந்து டெய்லி 1 mandala 48 naal பண்ணிட்டோன்னா நம்ம நரம்புக்கு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்ச மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணுவோம். 6 months ஒரு தடவை இந்த 1 mandalam செஞ்சு பார்க்கலாங்க. அடுத்தது எல்லாருமே விரும்புறது வந்து தன்னை இளமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான். வயசானாலும் தன் இளமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாருமே விரும்புறது தான். இதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்ணோம்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க. தேனில் நெல்லிக்காயை ஊற வச்சிருங்க. காலையிலையும் மாலையிலையும் தினமும் சாப்பிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து அந்த இளமைங்கிறது வந்து கண்டிப்பாக நீடித்து நிற்கும். நெல்லி கிடைக்காத காலங்களில் கூட லேகியம், ஜாம் செஞ்சு வத்தல் போட்டு அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை, அதியமான் வந்து ஔவையாருக்கு நெல்லிக்காய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்னா அருநெல்லிங்க, அந்த வெரைட்டி பேர் அருநெல்லி. அது வந்து ரொம்ப அபூர்வமானதுங்க, நெடுநாள் வாழ வைக்கும் தாது பொருட்கள் வந்து அதில் இருக்குங்க. இது வந்து பொதிக மலைச்சாரில் கிடைக்குதுங்க. நெல்லிக்காயில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டு சொல்லுங்கள்.
ஒவ்வொரு வருஷமுமே இந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை நாளாக ஆசிய நாடுகள் வளர்ச்சி திட்டமைப்பு அறிவித்து கொண்டாடி வருகிறது. ஏன் ஜூலை 11 வச்சாங்கன்னா, 1987ஆம் ஆண்டு ஜூலை 11 தான் உலகின் மக்கள் தொகை 500 கோடியை எட்டியது என்று கணக்கிடுகிறார்கள். இந்த மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்குவதற்காக 1989ஆம் ஆண்டிலிருந்து உலக மக்கள் தொகையினால் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 1987ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த 500 கோடி மக்கள் தொகை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, அதனால் நமக்கெல்லாம் எத்தனை பிரச்சனைகள் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த உலக மக்கள் தொகையினால் அனுசரிக்கப்படுகிறது. உலக அளவிலே ஒரு வினாடிக்கு 2 குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கின்றன. உலக மக்கள் தொகை நாளான இந்த ஆண்டின், அதாவது 2011 ஜூலை 11 அன்று உலக மக்கள் தொகை 697,67,25,000 ஆகும். ஸோ இந்த 17ஆம் நூற்றாண்டில் தான் உலக மக்கள் தொகை வளர்ச்சி கணிசமாக அதிகரிக்க தொடங்கியது என்று வரலாற்று வல்லுநர்களின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கிபி 1650 ஆண்டுக்கு பின்னர் தான் அதிவிரைவான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இப்போ 1650 50 கோடியாக இருந்த உலக மக்கள் தொகை அடுத்த 100 ஆண்டுகளில், அதாவது கிபி 1750ஆம் ஆண்டு 70 கோடியாக உயர்ந்தது. 100 வருஷத்தில் 20 கோடி அதிகமாயிருக்கு. ஆனால் 1804ஆம் ஆண்டு 100 கோடியை தொட்ட உலக மக்கள் தொகை 1850 120 கோடியாகவும் 1900 160 கோடியாகவும் 1950 255 கோடியாகவும் அதிகரித்தது. 1990 530 கோடியாகி 95 570 கோடியாக உயர்ந்துள்ளது. 2000 600 கோடியாகவும் அதிகரித்துள்ளது. இந்த மக்கள் தொகை பெருகினால் உணவு, குடிநீர், சுற்றுச்சூழல் மாசடைதல், சமூக சீர்கேடுகள், பொது சுகாதார பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டம், போக்குவரத்து நெரிசல், இடப்பற்றாக்குறை, நில நெருக்கடி, வளர்ச்சி தொடர்பான சிக்கல்கள் போன்றவை முக்கிய பிரச்சனைகளாக உருவெடுக்கும் என மக்கள் தொகை குறித்த ஆய்வறிக்கைகள் கவலை தெரிவிக்கின்றன.
ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை திங்கள் 11ஆம் நாளை உலக மக்கள் தொகை நாளாக ஆசிய நாடுகள் வளர்ச்சி திட்ட அமைப்பு அறிவித்து கொண்டாடி வருகிறது. மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் உருவாக்குவதற்காக 1989ஆம் ஆண்டிலிருந்து உலக மக்கள் தொகை நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. 1987ஆம் ஆண்டு ஜூலை 11 தான் உலகின் மக்கள் தொகை 500 கோடியை எட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் ஒரு வினாடிக்கு 2 குழந்தைகள் வீதம் பிறந்து கொண்டிருக்கின்றன. உலக மக்கள் தொகை நாளான இந்த ஆண்டின், அதாவது 2011 ஜூலை 11 அன்று உலக மக்கள் தொகை 697,67,25,000 ஆகும். 17ஆம் நூற்றாண்டில் தான் உலக மக்கள் தொகை வளர்ச்சி கணிசமாக அதிகரிக்க தொடங்கியது என்று வரலாற்று வல்லுநர்களின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கிபி 1650 ஆண்டுக்கு பின்னர் தான் அதிவிரைவான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. கிபி 1650 50 கோடியாக இருந்த உலக மக்கள் தொகை அடுத்த 100 ஆண்டுகளில், அதாவது கிபி 1750ஆம் ஆண்டு 70 கோடியாக உயர்ந்தது. கிபி 1804ஆம் ஆண்டு 100 கோடியை தொட்ட உலக மக்கள் தொகை கிபி 1850 120 கோடியாகவும் கிபி 1900ஆம் ஆண்டில் 1600 கோடியாகவும் கிபி 1950 255 கோடியாகவும் அதிகரித்தது. கிபி 1990 530 கோடியாகி கிபி 1995 570 கோடியாக உயர்ந்துள்ளது. கிபி 1999 600 கோடியாகவும் அதிகரித்துள்ளது. மக்கள் தொகை பெருகினால் உணவு, குடிநீர், சுற்றுச்சூழல் மாசடைதல், சமூக சீர்கேடுகள், பொது சுகாதார பிரச்சினைகள், வேலையில்லா திண்டாட்டம், போக்குவரத்து நெரிசல், இடுப்பற்றாக்குறை, நில நெருக்கடி, வளர்ச்சி அல்லது வளர்ச்சி தொடர்பான சிக்கல்கள் போன்றவை முக்கிய பிரச்சினைகளாக உருவெடுக்கும் என மக்கள் தொகை குறித்த ஆய்வறிக்கைகள் கவலை தெரிவிக்கின்றன. இந்த சிக்கல்களுடன் இதனால் ஏற்படும் ஒட்டுமொத்த பொருளாதார நெருக்கடிகளும் பெரும் பிரச்சனையாக உருவெடுப்பது தவிர்க்க முடியாததாகும். ஐநா அவையும் உலக நாடுகளும் இந்த சிக்கல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்து நாடுகள் திட்டமிட்டு கொண்டிருந்தாலும் அதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும். பொதுமக்கள் மத்தியில் திட்டமிட்ட குடும்பம் குறித்த விழிப்புணர்வையும் பாதுகாப்பான கருத்தடை முறைகள் பற்றியும் ஊடகங்கள் வாயிலாக எடுத்துச் சொல்லும் பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த பணி நல்ல பலனை கொடுக்கும் என்று கருதப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படும் சமூக பொருளாதார தாக்கங்கள், அதனால் விளையும் சிக்கல்கள் போன்றவற்றிற்கும் பள்ளிகளில் மாணவ செல்வங்களிடம் விளக்கம் அளிக்கவும் வலியுறுத்தப்படுகிறது. மக்கள் தொகை அதிகமுள்ள நாடுகளில் உலகில் 2வது இடத்தில் உள்ளது நமது இந்தியாவில் வாழும் மக்கள் இந்த பிரச்சனைகள் குறித்து அவசியம் அக்கறை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு முயற்சிகளுக்கு பொறுப்புணர்வோடு மக்களும் முழு ஒத்துழைப்பை அளித்தால் எதிர்காலத்தில் நிகழவுள்ள நெருக்கடிகளை தவிர்க்கலாம்.
என்ன நேயர்களே, படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி கேட்டிங்களா? பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த அருமையான தகவல்களை எளிமையான முறையில் நமக்கு எடுத்து சொன்னவங்க டாக்டர் ஆர் விஜயராகவன் அவர்கள், எஸ் ராணி அவர்கள், என் விமலா அவர்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்குறதோடு மட்டும் நிறுத்தாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 641003. தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளணும்னா 24315555 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். மறுபடியும் சொல்கிறோம், எங்கள் நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்கிறோம். கேட்டு பயனடையுங்க. நன்றி, வணக்கம்.